இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆத்மாவின் இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். ஆத்மாவின் இளைப்பாறுதலை தேடி எல்லா ஜனங்களும் இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே எல்லா இடங்களுக்கும் ஓடிட்டுருக்காங்க. இந்து மதத்துலேயும் சரி, முஸ்லீம் மதத்துலேயும் சரி, எல்லோரும் எங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் எதுக்கு ஓடுறாங்கன்னா, நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும், சமாதானம் வேண்டும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பது எதற்கு, தேவனை சேவிப்பது எதற்கு, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல இளைப்பாறுதல், நல்ல மனசை தேவன் கொடுக்கணும். பத்தாவதுக்கு நம்மளுக்கு பரலோகத்துலேயும் நல்ல ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கு போனால் போதும், பைபிள் வாசிச்சிட்டா போதும், இப்படி இருந்துட்டால் போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில் மனசில் நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. எதையோ மனசில் நினச்சிட்டு இப்படி போனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி போனால் கரெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் சர்ச்சில் வந்து அல்லது தேவனை பின்பற்றுறதுல வந்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டியதற்கு உண்டான வழியில் அதை தேடாமல் தங்களுடைய சுயமான வழியில் தேடினபடினால் அந்த இளைப்பாறுதலை அநேக ஜனங்கள் அடையாமல் இருக்கிறார்கள். மத்தேயு 11:28-29, மத்தேயு
11:28-29, உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
ஸ்தோத்திரம். முதலாவது இங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, முதலாவது இந்த பாரம் சுமக்கிறதுனால வருத்தப்படணும். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிட்டேனே, இவ்வளோ பெரிய சுமை என் மேலே விழுந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த வருத்தப்படுகிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரச்சனை இல்லாத மனசே இந்த உலகத்தில் இல்லை, எல்லாத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையினால் யார் வருத்தப்படுறாங்க, ரொம்ப குறுகிய ஆட்கள் தான் வருத்தப்படுறாங்க. பிரச்சனை வந்ததுன்னா என்ன சொல்கிறான், சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சின்ன பிரச்சனை தான், இது என்ன சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி நினச்சி மனுஷன் வருத்தப்படாமல் அந்த பிரச்சனையில் எல்லாம் என்ன எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் கடந்து போயிட்டே இருக்கான். இதில் யாராவது பிரச்சனை இருக்கிறதுனால வருத்தப்படுறாங்களா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். அப்படி வருத்தப்படுறவங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், தேவனுடைய வசனத்தின் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி இளைப்பாறுதல் தருவார், 29 வாசிங்க. போதும், ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறத ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிட்டாரு, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இதன்படி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். முதல்ல என்னன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், அவருடைய சுபாவம் அது. அப்புறம் என்ன சொல்றாரு, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தை ஏற்றுக்கொள்ளுவதுன்னா எப்படி, நுகம்னா என்ன அர்த்தமாக இருக்கும், பொருள் என்ன போடலாம், என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கொண்டு வரலாம், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். நுகம், நுகம், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருங்கள். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இல்லை அது இல்லை, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருங்கள், அதுலேயே அர்த்தம் இருக்குது அதில், இல்லை அதை வேதத்தில் எந்த தொடர்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் இல்லை அதுவும் இல்லை, அதுவும் இல்லை, அந்நிய நோகத்திலே பிணைக்கப்படாது இருங்கள், புதிய ஏற்பாட்டில் வருது இந்த வசனம். அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா இங்கே வந்துடலாம். அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படாது இருங்கள்னு சொல்லும்போது விவாக காரியத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். கரெக்ட், அது ரைட்டு. ஆனால் நுகம் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம்னா அதனுடைய பொருள் என்ன? நுகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா வேற, நுகம் வேற. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா உடனே கற்றுக்கொள்வது தான். இல்லை
இல்லை,
ஆமாம், நுகம் அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த நுகத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நுகம் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு பக்கம் ஒரு நுகம் இருக்கும், அப்புறம் யார் இயேசு கிறிஸ்துவன்கிட்ட போகிறாங்களோ அவங்க பக்கம் இன்னொரு நுகம் இருக்கும், இன்னொரு முனை இருக்கும். மாட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து நுகம் இருக்கிற மாதிரி, அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு பங்கு, நம்மக்கிட்ட ஒரு பங்கு. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் ஒரு நுகத்தை சுமக்க முடியும். இல்லை, அதுவும் இல்லை. பாப்பா யார் தான் சொல்கிறாங்கன்னு
பார்ப்போம்.
இல்லை, நுகம்னா உடன்படிக்கை. எவ்வளோ பெரிய தடியை வச்சு ரெண்டு மாட்டை இணைக்கிறாங்க, ரெண்டு மாட்டுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. நான் இப்படி போன உடன்படிக்கை. திருமண உடன்படிக்கையிலே அந்நியரோடு பிணைக்கப்படாதிருங்கள். திருமண உடன்படிக்கையிலே, திருமணம்னா உடன்படிக்கை, ஒப்பந்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒப்பந்தத்தில் நாம் இணைய வேண்டும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள்னு என்ன அர்த்தம்? எப்படி சாந்த மனத்தாண்மையை கற்றுக்கொள்கிறது? இப்போ பிரச்சனை அதிகமாகி வருத்தப்படுற நிலைமையில தான் நம்ம அவர்கிட்ட போயிருக்கிறோம். அவர்கிட்ட போயிருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனைலாம் எதனால் வந்ததுன்னு இந்த உடன்படிக்கை, உடன்படிக்கைனா நான் இப்படி இருந்தால் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மைகளை செய்வார், அல்லது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் இப்படி இருந்தனா ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற போது எனக்கு சாபங்கள் வரும், அப்படிங்கிறது தான் உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கையிலே கற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன காரணங்கள்னால எனக்கு இந்த சுமை வந்துச்சு அப்படிங்கிறத சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் அப்படின்னா முறுமுறக்கூடாது. பண்ண தப்பு நாம, தப்பு பண்ணதெல்லாம் நாம, அதனால் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இந்த பிரச்சனை அதிகமாகாமல் இது எப்படி வந்து இதை தீர்க்கலாம், எப்படி இதுக்கு ஒரு நல்ல முடிவு காணலாம் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையில் அல்லது தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம்முடைய தவறுகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அப்போ எதனால் இந்த கடன் பிரச்சனை வந்தது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது நம்முடைய தவறுகள் அங்கு சுட்டி காட்டப்படும். அப்போ அந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லது அந்த காரியங்களிலிருந்து நம்ம விலகி இருக்கும் பொழுது இந்த ஏற்கனவே இருக்கிற வருத்தத்தை உண்டாக்குற அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். அப்போ தேவனோடு இணைக்கப்படாமல் வந்து நானே என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன்னு சொல்லி போனால் என்னாகும்? பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையில் தான் ஒரு மனுஷன் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாம் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அப்புறம் அதை சீர்திருத்த வேண்டும். அப்போ இந்த நுகம் மேலே வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாட்டுடைய நுகத்தில் மனுஷன் ரெண்டு பேர் நின்னான எப்படி இருக்கும்? தோல் மேலே நுகம் வச்சாச்சு, அப்போ கழுத்து என்னாகும்? கழுத்து கீழே பூமியை நோக்கி பார்க்கும், கழுத்து சாஞ்சிரும். அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாவே நாம் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக அமைதியாக இருந்து நம்முடைய கழுத்து அப்படியே கீழே சாஞ்சிரும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்லி நாமளே நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகள் செய்யாதபடி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ பிரச்சனையிலிருந்து விடுபடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான வழி. செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி நாம் அந்த தவறுகளிலிருந்து வெளியே வந்தால் போதும், தானாக வந்து நம்மளுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். எரேமியா 6:16-19
வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன்.
போதும், வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது வழியில் எங்கே போய் நிற்கிறது? பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கலாம். என்ன பூர்வ பாதை யாருக்காவது தெரியுமா? அது பைபிளில் இருக்க வசனம். பூர்வ பாதை அதான், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பூர்வ பாதை எது? இல்லை இல்லையா, அதுக்கு முன்னால் நிறைய பேர் வார்த்தைகளை சொல்லியிருக்காங்களே, தெற்கு தரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்போ பூர்வ பாதை என்னன்னு சொன்னால், முதல் தேவன் மோசே மூலம் எழுதி கொடுத்த பிரமாணங்கள். நான் பாதி சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னீங்க. பூர்வ பாதை மனுஷனுக்கு பிரமாணங்களை முதல்ல எழுதி கொடுத்த பிரமாணங்களை தான் பூர்வ பாதை. அப்போ பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கும் பொழுது பிரமாணம், எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. ஒருத்தன் வீடு கட்டினானா எப்படி கட்டணும், ஒருத்தன் திராட்சை தோட்டம் வச்சானா எப்படி வச்சுருக்கணும், ஒருத்தன் அடிமையை வேலைக்கு வச்சானா எப்படி வச்சுருக்கணும், அப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு பட்டணத்தை பிடிச்சானா அந்த என்ன பண்ணணும், ஒரு வீட்டில் குழந்த பிறந்தால் என்ன பண்ணணும், ஒரு விவாகம் பண்ணுறதுனா என்ன ஒரு பிரமாணம் இருக்குது, ஒரு ஆடு வளர்த்தானா அதுக்கு என்ன பிரமாணம், ஒரு மாடு வளர்த்தானா அதுக்கு என்ன பிரமாணம், அல்லது ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது இரவலாக கொண்டு போகிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன பிரமாணம், அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவனுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரமாணங்களை மோசேயின் மூலம் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். அது ஆதியாகமத்திலேருந்து உபாகம் வரைக்கும் இருக்கிற எல்லா புஸ்தகத்திலையும் நாம் வாசிக்கலாம். அதுதான் பூர்வ பாதைகள். இன்றைக்கி பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க, சபையும் இருக்குது. பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிற அநேக ஆட்கள் இருக்காங்க. காரணம், இயேசு கிறிஸ்து வந்துட்டார், பழையவெல்லாம் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதாகினேன் அப்படிங்கிற வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடையே இல்லாமல் நடக்கிறாங்க. அப்போ பூர்வ பாதை என்னங்கிறது எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து வரும்போதே ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசேக்கு இல்லை பூர்வத்தாரு குறைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா பூர்வ பாதை எவை என்று நீங்கள் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தில் மேலும் நீங்கள் இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத அங்கே இயேசு கிறிஸ்து வந்து தெளிவாக சொல்கிறாரு. அப்போ பூர்வ பாதைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசேக்கு வந்து ஆண்டவர் எழுதி கொடுத்த பிரமாணங்கள். அந்த பிரமாணம் தெரிஞ்சாதான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியும். அந்த காரியம் அந்த பூர்வ பிரமாணம் என்னங்கிறது தெரியாமல் நாம் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை மாட்டிக்குவோம். உதாரணமாக கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், இரவல் கொடுக்கறதா இருக்கட்டும், சகோதரனை நேசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்காரு. ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கும் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்காரு. அடிக்கடி இன்னும் அயலான் வீட்டில் கால் வைக்காது. ஆமாம், அவன் சளிப்படையும்படி அப்படி வந்து அப்போ எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. மோசம் எழுதி கொடுத்துருக்காரு, திருக்கு தரிசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் கேட்காம நம்மளாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு போனோம்னா அப்போ பிரச்சனையை வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த பூர்வ பாதைகள் வந்து அதனுடைய பிரமாணங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அது மனசாட்சியில் இருக்குது. மனசாட்சியில் இருக்கிறது தான் ஆண்டவர் மோசைக்கு எழுதி கொடுத்தார். அப்போ அந்த காரியத்தை தெரியாமல் நம்மளாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு நாமளே போனோம்னா பிரச்சனையை வாங்கி நாமளே குமிச்சுக்கிற மாதிரி தான். எரேமியா 6:17 நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவியோர்கள் என்று சொன்னேன், அவர்களும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த காவலாளர்கள்னா யார்? ஊழியக்காரங்க. அப்போ தேவனுடைய தீர்க்கு தரிசியை வைத்து தேவன் எச்சரித்தார் ஜனங்களை, நான் இப்படிப்பட்ட பிரமாணத்தை எழுதி கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை கேளுங்க, இதன்படி நடங்க, இதற்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா என்ன? எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள்னா எச்சரிப்பின் நற்செய்திக்கு செவி கொடுங்கள், உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்துங்கள். அப்போ தீர்க்கு தரிசிகளை கட்டளையிட்டு தேவனுடைய பிரமாணங்களை உரைக்கிறார். சில தீர்க்கு தரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லுகிறார், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். அதற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ தேவ ஜனங்கள் பூர்வ பாதையாகிய அல்லது பூர்வ பிரமாணமாகிய மோசேக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்களை கேட்காமல் இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். இங்கதான் சபைக்கு நற்செய்தியே வருது. சோத்திரம். பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல். பாருங்க, இங்க நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல். அப்போ மோசை எழுதி கொடுத்த பிரமாணம் இந்த வசனத்தில் வந்துடுச்சு. அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னா, யார் யார் என்னென்ன தவறுகளை செய்கிறாங்களோ அந்த தவறுக்கு என்னென்ன தண்டனை எப்படி எப்படி வரும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே அந்த தண்டனை அவங்களுக்கு வரப்பண்ணுவேன். இப்போ உதாரணமாக கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஏமாற்றி ஓடுனா எவனாவது நம்ம ஊருக்காரன் இங்கே பார்ப்பான், அவன் போய் சொல்லி கொடுப்பான், அப்புறம் ஊரோட வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா, அதே மாதிரி ஒரு நாளைக்கு நடக்கும். அப்படியாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகாமல் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நமக்கு தாமே ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு நாம் போய் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே நம்மளுக்கு அப்படியே வந்து நடக்கும். அதனால் நிறைய பேர் பிரச்சனையிலேருந்து விடுபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வ பிரமாணமாகிய மோசேயினுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடியினால் தங்கள் பிரச்சனைகளை அதிகமாக்கி கொள்ளுகிறார்கள் அல்லது தங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் அதிலே சிக்கி கொள்ளுகிறார்கள் அல்லது அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகி அவர்களை என்னென்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஆபத்து ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசேயினுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன் அல்லது மோசேயோடு தேவன் செய்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை நாமும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கி இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், பாஸ்டர் இன்றைக்கி தீர்க்கு தரிசனம் சொல்ல மாட்டாரா, அல்லது நம்மளுக்கு யாராவது விசேஷம் வரம்பற்றவங்க வந்து நம்முடைய வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்களா அப்படியெல்லாம். ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் தீர்க்காது, தீர்க்க முடியாது. அவங்கவுங்க பிரச்சனையை உண்டாக்குனதை இன்னொரு ஆள் தீர்க்க முடியாது, அது அவங்கவுங்களே தீர்க்க முடியும். ஒருத்தன் கடன் வாங்கிட்டு வந்து அவனுக்கு பதில் இன்னொருத்தவங்க கொடுத்தானா அது கடனை சரி பண்ண முடியுமா? இன்னொருத்தன் கொண்டு போய் கொடுத்தானா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கிருந்தா கொஞ்சம் வருமானம் கிடைக்குன்னு அவன் வாங்கிக்குவான். ஆனால் கடன் வாங்கினவனே கொண்டு போய் அந்த காசை கொடுத்தா தான் அந்த கடன் தீர்ந்த மாதிரி ஆகிரும். அதே மாதிரி நம்ம நம்மளாக தேடிக்கொண்ட பிரச்சனைகளை, நம்மளாக உருவாக்கி கொண்ட பிரச்சனைகளை விடுதலை ஆகிறதுக்கு நாம் தான் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், அல்லது நாம் தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நெகேமியா 9:28-31. நெகேமியா 9:28-31.
அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு சரிபடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தாங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி செவிகூடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகூடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே சப்ஜெக்ட் தான் வருது. நாம் முதல் வசனத்தில் என்ன வாசித்தோமோ அதே காரியம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பை செய்ய தொடங்கினார்கள். இப்போ நிறைய பேர்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்கள உருவாக்குறாங்க. இது செஞ்சால் நல்லா இருக்குமா, அது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறான். அப்படி மாட்டும் போது என்ன ஆகுது? அவர்களை ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர் கையில் ஒப்புவித்தீர். உதாரணத்துக்கு ஒரு கடன் பிரச்சனை, இதுதான் கரெக்டான பிரச்சனை. கடன் வாங்கிட்டான், கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. என்னைக்கு அந்த கடன் பிரச்சனை வெளியில் வரானோ அன்னைக்கு தான் இவன் சுதந்திரவாடி. இல்லைன்னா அந்த கடன் கொடுத்தவன் என்னென்ன சொல்கிறானோ அவ்வளவும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆமாம், கையை தாங்கணும், இல்லைன்னா மீட்ரு வெட்டி
போட்டுருவான்.
சோத்திரம், கதை மாறி போச்சுப்பா. ஆமாம், அவர்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்களை அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்பு விடுத்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இறக்கங்கின்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கிவிட்டீர். அப்போ திருப்பி பிரச்சனைகள் ஆகும்போது உடனே என்ன பண்ணுறாங்க? உடனே மனம் திரும்புகிறாங்க, பாவ அறிக்கை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணணும், ஆண்டு விடுதலை ஆக்கி விட்டுறாரு. இப்படி அநேகம் தரம், ஆமாம், ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, அநேகம் தரம் அவர்களை நீர் விடுதலை ஆக்கினீர். ஆமாம், ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களோ உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர். அப்படின்னா மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அவர்களை திடசாட்சியாய் கடந்து கொண்டீர். அப்படின்னு அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டும் ஞானிகளை கொண்டும் கல்விமானங்களை கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு திடசாட்சியாய் கடந்து கொள்கிறார். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டத்தனமாய் விளக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். இப்போ இங்கே அகங்காரம் கொண்டு அப்படின்னா எல்லாம் நானே பார்த்துக்குவேன், சின்ன பிரச்சனை தானே, இதெல்லாம் எனக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி அகங்காரம் கொண்டு பெருமை கொண்டு அப்புறம் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி அப்படின்னா கொஞ்சம் தாழ்மைங்கிறதே இல்லை, பொறுமைங்கிறதே இல்லை, முரட்டுத்தனமாக அது இதில் இது ஏன் கேட்கணும், அதை ஏன் செய்யணும், இது சின்ன பிரச்சனை தானே அப்படின்னா உன் சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவனை போய் நான் எப்படி சிநேகிக்க முடியும் அப்படின்னு சொன்னியாச்சுன்னா அவன் சத்துரு என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவன் வேலையை காமிப்பான். ஆனால் அவனை நம்ம சத்ருவை சிநேகிச்சோம்னா என்ன ஆகுவான், நம்மகிட்ட அவன் பிரச்சனைக்கு வராமல் இருப்பான். சத்ருவை சிநேகிக்காமல் அவங்ககிட்ட வம்பு பேசிகிட்டே இருந்தால் ஏதாவது கூட மாட ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவான், ஆமாம் என்றைக்கி ஒரு நாளைக்குனால முட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும். ஆமாம், அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறது சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னா அவங்க கூட உறவாடக்கூடாது, அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது, அவங்க கூட நம்ம இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா. உலகத்தில் நம்ம எல்லாமே நம்மளுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க, அது எல்லா சத்துருக்களையும் அவங்க சத்ருவாக நம்மளை மற்றவங்க நம்மளை சத்ருவாக எண்ணினாலும் நாம் அவர்களை நண்பர்களாக எண்ண வேண்டும். ஆமாம், அவன் நினைக்கிற மாதிரியே நம்மளும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படியாக நம்முடைய தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி, என்றைக்கு நம்ம முரட்டுத்தனமாக பிடிவாதமாக தேவனுடைய கற்பனைகளிலிருந்து வழி விலகுகிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு ஆபத்து மிக சமீபமாக இருக்கிறது. என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையும் மனத்தாழ்மையும் இல்லாமல் அகங்காரம் கொண்டு நாமளே முறுமுறுத்து இந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்குவேன், இதான சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்மளுக்கு அந்த சின்ன பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்படியாக தேவ ஜனங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் போகிற பொழுது தேவன் கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டுவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். இப்படி கடின கழுத்துள்ளவர்களாய் அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் நடந்தார்கள், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜனங்களும் கடின கழுத்துள்ளவர்களாய் அப்படின்னா கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி பிடிவாதமாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு விலகி போகிறார்கள். அப்புறம் 30 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீர் அநேக வருஷமாய் போதும். அப்ப தேவனுடைய ஆவியினால் நிரம்பப்பட்ட தீர்க்க தரிசிகளை கொண்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு செவிவிடுங்கள், அல்லது மோசேயின் மூலம் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைக்கு செவிவிடுங்கள் என்று சொன்னாலும் அந்த மோசேயினுடைய பிரமாணத்திற்கு அல்லது நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த வந்து ஆளுவான் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு குறைவாக இருக்கும், யாருக்கு அறிவு அதிகமாக இருக்குதோ அவன் தான் தலைவனாக இருப்பான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் அல்லது தேவ ஜனங்கள்னு சொல்கிறவங்க அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் பொறுமையுமாய் தாழ்மையுமாய் இருந்தால் தான் அவர்களுக்கு அறிவு வரும், அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சாதான் அந்த அறிவு வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி அகங்காரம் கொண்டு இருக்கும்போது என்னாகும், அறிவு இல்லாமல் போயிடும். அப்போ யாருக்கு அதிகமான அறிவு இருக்குதோ அந்த அதிகமான அறிவு இருக்கிறவன் தான் அறிவு இல்லாதவனை அடிமைப்படுத்துவான். இப்படி இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகருக்கு அடிமைகளாக இருந்து இன்னைக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களால தலைவனாக முடியல, அல்லது பதவி உயர்வு அடைய முடியல, ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு அதுலேயே நின்றுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நம்முடைய அறிவுக்கு தகுந்த வேலை தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இன்றைக்கி தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள்னு சொன்னால் நாளுக்கு நாள் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்து நாளுக்கு நாள் பதவி உயர்வுள்ளவர்களாக இருந்து நாளுக்கு நாள் அதிக சம்பளம் வாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுகிற பொழுது அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய அல்லது நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய அறிவு இல்லாதபடியினால் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறதுனால அவர்களை ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து பெரிய ஆபத்தில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கிட்டு வர்றார். காரணம் என்னென்னா இன்றைக்கி மனம் திரும்புவாங்களா, நாளைக்கு மனம் திரும்புவாங்களா, இந்த பாவது பாரம் வந்து இவங்களை இன்னைக்கு அமைத்துதா நாளைக்கு அமைத்துதா, அல்லது இன்றைக்கு தேவனுடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளுவார்களா அப்படிங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கார். அப்போ எப்போ வந்து தேவனுடைய சமூகத்துக்கு நாம் நெருங்கி வர்றோமோ அல்லது எப்போ நாம் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்மளுக்கு சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறபடியினாலே நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்போ இளைப்பாறுதல் கிடைக்கிறதற்கு அவங்கவுங்க தான் பாடுபடணும். அப்போ அவங்கவுங்களுடைய இளைப்பாறுதலுக்கு அடுத்தவங்க ஜெபம் பண்ண முடியாது, அடுத்தவங்க பைபிள் படிக்க முடியாது. அப்போ எந்தெந்த பிரச்சனையினால் மாட்டியிருக்காங்களோ அந்த பிரச்சனையில் அவங்கவுங்க தான் தீர்க்க வேண்டும். எண்ணாகமம் 10:33 வசனம்.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது.
போதும். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தால் நம்மளுக்கு முன்பாக நாம் போக வேண்டிய வழி என்னங்கிறது இந்த உடன்படிக்கை பெட்டி காட்டுகிறது. அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் வழி காட்டினது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கிறிஸ்துவோடைய வார்த்தைகளோடு உடன்படிக்கை செய்கிறவர்களாக இருந்தால் நாம் போக வேண்டிய வழி என்னங்கிறது அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு வழி காட்டும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு காரியத்தை எப்படி செய்கிறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் மனுஷனுடைய சுய இச்சையினாலே சுய பிரமாணத்தினாலே அவைகளை செய்து அநேக பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறான். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு சென்று அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்கிறதை நம்மளுக்கு அது வழிகாட்டுகிறது. அப்போ நம்மளுக்கு வழிகாட்டும் போது என்னாகும், இந்த காரியம் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். காரணம் அது தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் சுயமாக போனான்னா அவனுக்கு தெரிகிற மாதிரி நல்லதாக இருக்கிறது எல்லாத்துலேயும் அவன் போய் செய்வான், கடைசியில் எல்லாமே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவான். அப்படியாக நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய உடன்படிக்கைகள் இருக்கிற சமயத்தில் அந்த உடன்படிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் வழிகாட்டுகிறது. யாத்திரையாமம் 3:12-14. யாத்திரையாமம் 3:12-14.
அவர்களை கொன்று போடவும்
இல்லை. யாத்திரையாமம்
இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆயினும் என்னோடு கூட இன்னானை அனுப்பேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார்.
போதும். அப்போ தேவனுடைய சமூகம் ஒரு ஆளுக்கு முன்பாக சென்றாதான் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ மோசைக்கு ஆண்டவர் இந்த பிரமாணம் தான் கொடுத்துருக்கார். மோசை என்னென்னமோ விண்ணப்பம் பண்ணுறாரு, ஆண்டவர் என்னை நீர் அனுப்புனீர், எனக்கு ஒரு ஆளை கொடுக்குறேன்னு சொன்னீர், இது உம்முடைய ஜனம், நான் உண்மை அறிகிறதற்கும் உம்முடைய காரியங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிகிறதற்கும் உம்முடைய வழியை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அப்போ தேவனுடைய சமூகம் ஒரு ஆளுக்கு முன்பாக செல்லணும்னா என்ன வேணும்? இப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும்போது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. அப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இதை பேசினேன்.
என்னான்னு
நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இதைத்தான் பேசினேன். தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது இல்லை, இன்னும் முழுதுமரில் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு உடன்படிக்கை பெட்டி வந்து அவருக்கு முன்னால் போச்சு. அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை அது காட்டும். அப்படின்னா தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுகிறதுன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்போ அதை சிந்திக்கணும், தியானிக்கணும், அதை வாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுகிறது. அப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும்போது அங்கே இளைப்பாறுதல் அப்படின்னு அமைதியாக இருக்குது, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே சமாதானமாக இருக்குது, எல்லா காரியம் நல்லா நடக்குது, அங்கே பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள். மோசையோடு தேவன் உடன்படிக்கை செய்தது போல இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அந்த மோசையினுடைய வார்த்தைகளோடு கூட பிரமாணங்களையும் கொடுத்து கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளினால் உடன்படிக்கைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செய்தார். அப்போ தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்ய வேண்டும். அப்போ தான் அது நம்மளுக்கு முன்பாக செல்லும் வழியை அது காட்டும். எரேமியா 31:1-2
பட்டயத்துக்கு
தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இறக்கப்பட்டது. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி மீந்திருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த பூமியில. அப்படின்னா தேவனுடைய பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் அப்படின்னா எப்படி யாரா இருக்கும்? கரெக்டு கரெக்டு. அப்படின்னா இது இன்னைக்கு நம்ம வாசிக்கலாமே, இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி வாசிக்கலாம். அக்காலத்திலே அப்படின்னா இக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் கிறிஸ்தவங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி மீந்த ஜனம். அப்போ நியாய தீர்ப்பு யாருக்கு வரும்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். வரும். அப்போ உடன்படிக்கையிலேருந்து விலகி போயிட்டானே, அப்போ தேவனுடைய நுகத்திலேருந்து விலகி போயிட்டானே. அதான் பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம். அப்படின்னா உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம், பட்டயத்துக்கு தப்புன்னு சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை பேசினா போதும், உடனே அந்த வார்த்தையை அவங்க எதிர்ப்பாங்க. அல்லது இந்த வசனத்துக்கு அர்த்தம் இப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் இப்படி அப்படின்னு அகங்காரம் கொண்டு ரொம்ப பெருமையாக, எனக்கு தெரிஞ்சது தான் சரி அப்படின்னு ரொம்ப வணங்கா கழுத்துள்ளவர்களாக பேசுவார்கள். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க மேலே இருக்குதா இல்லையான்ட்டு. சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை பேசுனா போதும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இதனுடைய அர்த்தம் இது இல்லை, இதனுடைய அர்த்தம் வேறு தான் அப்படின்னு அகங்காரம் கொண்டு மிகவும் வந்து பெருமையோடு, நாங்கள் தெரிஞ்சது தான் சத்தியம், இதுக்கு மேலே சத்தியமே இல்லைன்னு. உதாரணத்துக்கு வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசாதருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷையை பற்றி நீங்கள் எந்த வியாக்கியானம் பண்ணக்கூடாது, எந்த காரியத்தையும் பேசக்கூடாது அந்நிய பாஷையை பற்றி. நாங்கள் பேசுகிறது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி அந்நிய பாஷையை பற்றி ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார், உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இருக்குது, பைபிள் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறதுங்கிறது அதுதான் அர்த்தமா? அப்போ ஏன் அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்து ஏன் அன்னைக்கு உங்களுக்குள்ளே வந்து மறு உதடுகள்னாலும் மறுபாசைக்காரனாலும் பேசுவேன்னு ஏன் அன்னைக்கு சொல்லணும்? ஒன்று ஒருத்தர் 14 பவுல் வந்து நிறைய காரியங்கள் எழுதியிருக்காரு, அது எல்லாம் அந்நிய பாஷையை பற்றி தான் எழுதியிருக்காரு. அப்போ அவர் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினார் இல்லை? அப்போ இதெல்லாம் வந்து பரிசுத்தாவி வரும்போது அநேக வரங்கள் ஒழிந்து போம், ஓய்ந்து போம், அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள் இருக்குது. அப்போ அதை பற்றி பரிசுத்த அன்னிய பாஷையினுடைய காரியங்களை நீங்கள் ஒவ்வொருத்தராக பேசணும், அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணலன்னு சபையில் பேசக்கூடாது, தனியாக இருந்து பேசணும்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த காரியத்தை பேசினாவே உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறீங்க. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்ற ஜனம். பைபிள் இருக்கிற காரியத்தை கரடு முரடாக பண்ணி இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி வேத வசனத்தை ஆதாய தொழில்னு சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு கட்டுக்கதைகளை சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்திருக்கிறவர்கள். வசனம் சொல்லுது இந்த மாதிரி வசன புரட்டுறதுல நோய் கொண்டவர்கள் அப்படின்னா வியாதி பிடிச்சவங்கன்னு அர்த்தம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது அவனை அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டு போகாது. காரணம் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஆதாய தொழில் என்று சொல்லி இன்னைக்கு வெளியில் நிறைய பேர் அணுகும்போது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை அவர்களை சுட்டெரிக்கிறது. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நியாய தீர்ப்பு வந்தோன்னா இன்னும் நிறைய புரட்டுறாங்க, புரட்டி புரட்டி நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்காமல் அவர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி தேவனுடைய நியாய தீர்ப்பை நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் தேவனுடைய உடன்படிக்கையிலே மீந்திருக்கிற ஜனம் அல்லது தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அப்போ இளைப்பாறுதல் இருக்கிற ஊழியக்காரங்களை இளைப்பாறுதல் இருக்கிற ஆத்மாவை பார்க்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அமைதியாக இருந்து வீட்டில் எல்லா காரியங்களையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஊழிய எல்லைக்குள்ளே இருந்து அந்த ஊழிய காரியங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இழைப்பானதில் இல்லாத ஆத்மா என்ன பண்ணோம், இங்கே இருந்தாங்க அலைஞ்சிட்டே இருக்கும். இழைப்பாறுதல் இல்லாத ஆத்மா ஊழியக்காரனானாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி இழைப்பாறுதல் இல்லைன்னா இழைப்பாறுதல் எங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அங்கேன்னு அழகான்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அலையிற ஊழியக்காரங்களை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி அலையிற விசுவாசிகளை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற ஆட்கள். அப்போ சபைனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அல்லது நல்ல சபை என்னங்கிறத தேடி விசாரித்து அந்த இடத்துக்கு போகணும். அதை விட்டு போட்டு இந்த வாரம் ஒரு சபை, இந்த வாரம் ஒரு சபை, இந்த வாரம் ஒரு சபை அப்படின்னு நாலு வாரம் நாலு சபைக்கு போகிற விசுவாசி இன்றைக்கி இருக்காங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்க ஊழியத்தினுடைய எல்லை தங்களுடைய ஊழிய அழைப்பு என்னங்கிறத பார்த்து அந்த எல்லையில் நினச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு ஊழியம் சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல நிறைய காரியங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க, எப்படியும் ஒரு வாரத்தில் மெட்ராஸை முழுதும் சுற்றி முடிச்சிருவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசுறதுக்கு இருக்கு, ஒன்றுமே இல்லையா, டெய்லி அலைஞ்சிட்டே இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், அலையாதீங்க, அமைதியாக இருங்க, ஆண்டவர் சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இல்லை நான் எப்படி தான் சொல்லுவேன், என்னை பற்றி தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கு தெரியும், நான் எப்போன்னு தான் சொல்லுவேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய ஆதாயத்தில் நம்ம பிழைக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்துருக்கும் பொழுது அவங்கள வந்து எந்த நேரத்துலையும் நம்ம வந்து பேசும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரியெல்லாம் ஏன் அலையிறீங்க, அலையாதீங்க, இதெல்லாம் ஊழியம் இல்லை, இதெல்லாம் வந்து புதுசாகவே அதனால் பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது கல்யாண ரெஜிஸ்டர் வச்சுட்டு அலையிறது இதெல்லாம் ஊழியமா, நிறைய பேர் இதெல்லாம் ஊழியம் சொல்லிட்டு ஊழியத்தை கெடுக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி ஏசா வந்து வில்வித்தைக்காரனாக இருந்து அவன் மனசஞ்சு அறியாக இருந்தான், அவன் யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்து இளைப்பாறி கொண்டு இருந்தான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் இளைப்பாறும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு முழு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். நம்ம எங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை, எங்கேயும் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போகணுமே, அந்த பாஸ்டரை பார்த்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே, இந்த விசுவாசி வீட்டுக்கு போனால் அவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் செய்வாங்க, இவங்ககிட்ட போனால் இவங்க கொஞ்சம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே வர்றது ஓடிட்டே இருந்தோம்னா சரி நீ என்ன இல்லாமல் நீ போகிறியா நீ போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவார். சரி நீ தான் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குன்னு பார்க்குறியா, இன்றைக்கி உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டு அலையிறது விட்டுருவார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் கொஞ்சம் வருமானம் கிடைக்குதுன்ட்டு எல்லாரும் ஊழியத்துக்கு இறங்கிட்டாங்க. பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் சர்வெண்ட் இறங்குறான், ஈவினிங்கில் வீட்டில் சும்மா இருந்தால் ஊழியத்துக்கு இறங்கிடுறான். சபையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எப்படியாவது ஊழியத்தில் ஒரு வருமானம் பார்த்தணும். கிறிஸ்தவங்களை பார்த்தா எப்படியாவது ஜெபம் பண்ணி கொஞ்சம் காசை வாங்கிடணும். பணக்காரங்களை பார்த்தா எப்படியாவது நாங்கள் ஒரு ஊழியம் செய்கிறோம், இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படியாவது கேட்டணும். இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேகம் பேர் வந்து தேவனுடைய இழைப்பாடுகள் இல்லாதபடினால் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சோத்திரம். உபாகமம் 12:9-14 வரை.
உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பார பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ள விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சங்கதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. அந்த இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபடி பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக.
இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கணுங்கிற கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ இளைப்பாறுகிற தேசங்கிறது கானான் தேசம், யோர்தானை கடந்து போகிற தேசம். அந்த இடத்துக்கு போனேன்னா உனக்கு ஆராதனை செய்வதற்காக ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் நீ தேவனை ஆராதிக்கணும், கண்ட இடத்துலையெல்லாம் நீ வந்து பலி செலுத்துறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்துருக்கிறார். அப்போ இன்னைக்கு இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிற சமயத்தில் அல்லது நாம் கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி இளைப்பாறுதல் கிடைக்கிற சமயத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்படின்னா தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை எல்லாரும் கூடியிருந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு இடத்தை தேவன் அந்த இளைப்பாறுதல் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். அப்போ அந்த இடத்துல போய் தான் நீ என்ன பண்ணணும், உன்னுடைய காணிக்கையிலையும் தசம்பாகங்களையும் உனக்கு ஏறெடுத்து செய்கிற எல்லா காரியங்களையும் நீ செய்யணும். அப்படின்னா அதே மாதிரி கண்ட இடத்துக்கெல்லாம் நீ அலையக்கூடாது. அப்படின்னா நீ இங்கே ஆராதனை நடக்குது, அங்கே ஆராதனை நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, அங்கே அடையாளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஓடக்கூடாது. நீ எச்சரிக்கையாக இருந்து நீ உனக்கு எந்த இடத்துல இளைப்பாறுதல தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த இளைப்பாறுதல் கட்டளையிட்டு இருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆராதனை ஸ்தலம் உனக்கு உண்டாயிருக்கும். அங்கே மட்டும் உன்னுடைய தசம்பாகங்களையும் காணிக்கைகளையும் உன்னுடைய பொருத்தனைகளையும் கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தி நீ தேவனை ஆராதித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற செய்தி எங்கே இருக்குது, அங்கே. அல்லது தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற இடம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இளைப்பாறுதல் ஸ்தலம். அப்போ இழைப்பாளர்கள் இல்லாமல் ஊழியக்காரன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தானா ஞாயிற்றுக்கிழமை வந்து அவனால் எப்படி பேச முடியும், பேச முடியாது. எங்கெங்கேயோ கேட்ட பிரசங்கத்தை ஒட்ட வச்சு பேசுனா ஜனங்களுக்கு எப்படி புரியும், புரியாது. ஆ ஆமாம், அதனால தான் வசனம் சொல்லுது போச்சன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் மசத்தங்கள்னாலும் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். ஆமா, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். கண்டடமெல்லாம் நீ சர்வாங்க தகனங்களை இடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க ராபோஜனா ஒரு சபைக்கு ஓடிடுவாங்க, மற்ற நாள்னு ஒரு சபைக்கு ஓடிடுவாங்க. வேலைக்கு போகும்போது பக்கமாக இருக்குது, இந்த சபையில் போய் இருந்துட்டு ஆராய்ச்சி போனால் போதுமில்ல, ஞாயிற்றுக்கிழமைனால ஏதாவது ஒரு இடத்துல தேவனை ஆராய்ச்சா போதுமில்ல, அப்படி அலையக்கூடாது. அதெல்லாம் வந்து இழைப்பாளர்கள் இல்லாமல் அலையிற ஆத்மாக்கள். அப்போது நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலே உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிற சமயத்திலே நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி இழைப்பாறுதல் கிடைக்கும் போது அந்த இடத்துல தேவன் ஒரு சபையை கட்டளையிடுவார். இன்றைக்கி ஏன் விசுவாசி இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு ஓடுறாங்க, அந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு ஓடுறாங்க, என்ன காரணம்? அவங்களுக்கு அங்கே இழைப்பாறுதல் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க நினச்ச மாதிரி ஆவிக்குரிய ஆகாரம் அங்கே கிடைக்கல. காரணம், ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொடுக்கல. அப்போ தேவனுடைய மனுஷன் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அது ஜனங்களுக்கு தெளிவாக போய் சேருது. அப்போ ஜனங்களையும் அந்த மாதிரி வந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக அல்லது தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும்படியாக ஜனங்களையும் வழி நடத்துகிறான். அப்போ ஜனங்களையும் வழி நடத்துகிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் உடன்படிக்கையில் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்படி இழைப்பாறுதல் பெற்ற ஜனங்கள் எல்லாரும் ஒருமையாக இருந்து ஆராதிக்கிறதற்காக ஒரு இடம் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் நீ தேவனை ஆராதிக்கணும், அதே மாதிரி தசம காணிக்க பொருத்தனை எல்லாத்தையும் அங்கே தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை போட்டிருக்கார். இந்த மாதிரி கட்டளை போடாமல் தான் இன்றைக்கி என்னாகும், நிறைய பேர் அங்கே தசமாக கொடுப்பாங்க, இங்கே காணி கொடுப்பாங்க, அங்கே அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு அந்த குஸ்ட்ரோய் ஊழியத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி ஊழியத்தில் வந்து புக்கு அடிச்சுட்டு நிறைய பேர் வருமானத்துக்கு அழைச்சிட்ருக்கிறான். அப்படின்னா அப்போ எல்லோரும் எல்லாமே செய்யலாமே, அது மெட்ராஸ்லன்னா சொல்லிக்க வேண்டாம், எல்லாமே ஊழியந்தான், எல்லா சோசியல் சர்வீஸும் ஊழியந்தான். இன்றைக்கி பேர் போட்டால் மேலே பக்கத்தில் ஊழியன்னு எழுதிடுவாங்க. கேட்டால் நாங்கள் டொனேஷன் புக் அடிச்சிருக்கோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அந்த மகான் நடத்துகிறோம், இந்த மகான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அரசியல்வாதியும் கூட பைபிள் நல்லா
பேசுகிறான்.
ஆமாம், இவங்க மாதிரி மாதிரியாக இருக்கிறது இவங்க
தான். ஆ,
அதனால் அந்த இழைப்பாறுதல் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் தேவனுடைய காரியங்களை செலுத்த வேண்டும். அப்போ இழைப்பாறுதல் இல்லாமல் அலைகிற ஆத்மாக்களை செஞ்சால் நம்மளும் அந்த மாதிரி அலைய வேண்டியதுதான். அதனால் தேவன் இழைப்பாறுதலை ஒரு சில ஜனங்களுக்கு அல்லது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன் அந்த இழைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அல்லது தேவனுடைய உடன்படிக்கையோடு நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த இழைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுகிறார். அந்த இழைப்பாறுதலை பெற்ற ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு ஆராதனை ஸ்தலத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இழைப்பாறுதலை பெற்ற ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது தான் மற்ற ஆத்துமாக்களுக்கும் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது எப்படிங்கிறத வழிநடத்த முடியும். அதனால் கண்டடத்திலெல்லாம் பலி செலுத்தாமல் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே மாத்திரம் உன் பலிகளை செலுத்துவாயாக. 14 வசனம் வாசிப்போம். ஆ, போதும் போதும். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் இருக்கும் அது இதுதான் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இழைப்பாறுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா சபையிலும் சொல்லுவாங்க தேவன் வாசம் செய்யும் இடம் இது தான், தேவன் தாபரிக்கும் ஸ்தலம் இது தான், இங்கே எல்லா ஜனங்களையும் தேவன் சிநேகிக்கிறார், எல்லாத்துக்கும் சமாதானம் கொடுக்குறார், இங்கே வர்றவங்களுக்கு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு சபையிலும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. இழைப்பாறுதல் எப்படி கிடைக்கும், தேவனுடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் இழைப்பாறுதல் கிடைக்கும். தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிலைத்திராமல் அகங்காரம் கொண்டு தங்களுடைய கடுத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது. அப்போ தேவனுடைய மனுஷன் அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை எளிமையாக எல்லாருடைய மனசுலையும் போய் சேரத்தக்கதாக தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருப்பார்கள். இல்லாட்டினா இவருக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை விட அது நல்லா பேச தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் தேவனுடைய மனுஷன் நல்ல தேறினவனாக இருக்கும்படி தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை யோசனை பண்ண வேண்டும். அப்பொழுது தான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாக அறிவிக்க முடியும். உபாகமம் 25:13-19 வரை.
உன் பையிலே சிறிதும் பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவையை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகி உன் தேவனுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இல்லாதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம்.
போதும், இப்ப இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அப்ப என்ன செய்யணும்? இளைப்பாறுதலை பெற்ற ஜனங்கள் ஒரு இடத்துல இருந்து ஆராதிக்கணும், ஒரு இடத்துல தசமாக காணிக்க செலுத்தணும். அதே மாதிரி இளைப்பாறுதலை பெற்ற ஜனங்களுடைய வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். அப்படின்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத, இவன் நம்மளுக்கு வேணுங்கிறப்பட்டவன், வேண்டாதப்பட்டவன் அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் நாம் வளர்க்க முடியும். தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் மற்றவர்களோடு நாம் பழக வேண்டும். இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அதனால் இவங்களுக்கு நம்ம பிரமாணத்தை மீறி கொஞ்சம் நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம்னா அது நம்மளுக்கு பிரச்சனை வரும். அப்போ எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். அப்போ நீ இளைப்பார பண்ணுகிற சமயத்தில் அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடி அழிய பண்ண கடவாய். இந்த அமலேக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமலேக்கர் வந்து ஒரு ஜனம். அந்த ஜனத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்தராசை வச்சுருக்கிறது தான் அந்த ஜனத்தினுடைய வேலை. கள்ளத்தராசு வச்சிருக்கிற அருவறுப்பானது. அந்த கள்ளத்தராசை வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமலேக்கியர். அதனால் தேவனுடைய எழுப்பாறுதலை பெற்ற ஜனங்கள் அல்லது இந்த ஜனங்களுடைய வீட்டிலே, அந்த ஜனங்களுடைய இருதயத்திலே கள்ளத்தராசு இருக்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் எல்லாருக்கூடையும் நம்ம பழக வேண்டும். எல்லாருக்கூடையும் நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். அதனால் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடச்சிருச்சு, இன்னும் நம்மளுக்கு எந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம மனசின்படி எல்லா காரியங்களையும் நாம் செஞ்சோம்னா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் நம்ம இளைப்பாறுந்த கிடச்சதுக்கப்புறம் இந்த அமலைக்கர்கிட்ட இருக்கிற கள்ளத்தராசனுடைய வேலை இருந்த மாதிரி நம்முடைய வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம், பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் சம்பந்தான், தேவனுடைய வார்த்தையின்படி தான் எல்லாருடையும் பழகணும், எல்லாருக்கிட்டையும் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். யாத்திரை ஆமம் 17:8-16 வரை.
அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால்
போதும். அப்படின்னா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. கள்ளத்தராசு அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனங்கள் அல்லது பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமானவர்கள். இந்த வேதத்தை புரட்டுகிறவர்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கும் விரோதமாக அல்லது கள்ளத்தராசினால் தேவனுடைய வார்த்தைகளை வஞ்சிக்கிறவர்கள் அல்லது கள்ளத்தராசினால் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும். அது தேவன் வச்சிருக்கிற தீர்மானம். ஆனால் 1000 ஆண்டு ஆட்சியில் கள்ள தீர்க்க தரிசி இருக்க மாட்டான். ஆனால் கள்ளத்தராசு இதெல்லாம் வச்சு இருப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய பிரமாணம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த நாட்களே இருப்பாங்க. ஏன்னா 1000 ஆண்டு ஆட்சியில் இளைப்பாறுதலை பெற்ற ஜனம், அந்த இளைப்பாறுதல் பெற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வழியில் ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, வட்டி பிரச்சனை இல்லை, இடம் வாங்கணும்னு பிரச்சனை இல்லை, வீடு கட்டணும்னு பிரச்சனை இல்லை. 1000 ஆண்டு ஆட்சியில் எல்லாமே வந்து அரசாங்கம் தான், எல்லாமே ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவர் அது இலவசமாக ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அப்போ மனுஷன் என்ன பண்ணுவான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அப்படி கீழ்ப்படியாதவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணி கொஞ்சம் கலாட்டாக பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கள்ளத்தராசில் ஏமாற்றி வஞ்சிக்கும்போது தான் அப்போ அங்கே தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படுகிறது. அதனால் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானது. தேவன் அவர்களை விரோதிக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். நாமளும் அதே மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை தலைமுறை தோறும் அவர்களை வெறுக்க வேண்டும். வேதத்தை புரட்டுகிறவர்களை கண்டால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிற வேண்டும். நாம் தவறுகளை திருத்த வேண்டும், நம்மளை சீர்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை ஆகுவது என்பதை குறித்து அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. வழிகாட்டி வழிகாட்டி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆத்மா இளைப்பாறுதல் இடத்தை கட்டளையிடுகிறது. இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீ எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரே வார்த்தை. அது ரெண்டாவது வார்த்தையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகத்தினுடைய பேரை என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தம் மனத்தாழ்மை. உடன்படிக்கையினுடைய பேரை சாந்தமும் மனத்தாழ்மையுமான உடன்படிக்கை. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் செஞ்ச தவறை திருந்துங்க, இனி தவறை செய்யாமல் இருங்க. உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தான் வெளியில் வரணும். உங்களுக்காக இன்னொரு ஆள் ஜெபம் பண்ண முடியாது, இன்னொரு ஆள் உங்களுக்காக போராட முடியாது. நீங்களே உங்களுடைய காரியங்களிலிருந்து வெளியே வரணும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, அதை நீங்கள் தான் படிச்சுக்கணும், நீங்கள் தான் உங்களை திருத்திக்கணும். அப்படி திருத்தும்போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிடுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.